லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
வத்திக்கான் வானொலி வழியே அன்புள்ளங்களை இன்று வந்தடையும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், மனம் திறந்து பேச ஊக்கம் அளித்தல்.
மேய்ப்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்று தலைப்பிடப்பட்டுள்ள 6 பிரிவின் துவக்கத்தில், திருமண வாழ்வில் ஈடுபட விழையும் இளையோருக்கு எவ்வகையான தயாரிப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். தயாரிப்பு என்ற கருத்தை திருமண வாழ்வுக்கு தயாரிப்பு, திருமண விழாவுக்கு தயாரிப்பு என்ற இரு பகுதிகளாக விளக்கி கூறியுள்ளார். திருமணம் செய்து கொள்ள விளையும் இளையோர் மனம் திறந்து பேசுவது திருமண வாழ்வுக்கு தேவையான தயாரிப்புகளில் முக்கியம் என்பதை 209 பத்தியில் திருத்தந்தை இவ்வாறு பதிவு செய்துள்ளார்.
மன ஒப்பந்தமான இளம் தம்பதியர் மனவாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் புரிந்து கொள்ள பங்கு சமுதாயம் அவ்விருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இளம் தம்பதியர் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள ஈர்ப்பினால் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறைக்கவோ குறைக்கவோ கூடும். இவ்வாறு செய்வது பிற்காலத்தில் பிரச்சினைகள் வெளிவர காரணமாகின்றது. இதனால் தாங்கள் திருமண வாழ்வில் எதிர்பார்ப்பது என்ன, ஒருவர் ஒருவரிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன, எவ்வகையான வாழ்வை உருவாக்க விழைகின்றனர் என்ற விடயங்களை மனம் திறந்து பேச இளம் தம்பதியருக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும். இவ்வாறு மனம் திறந்து பேசுவது இருவரும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு உதவி செய்யும். அவர்கள் இணைந்திருப்பதற்கு அவர்களிடையே உள்ள ஆரம்ப ஈர்ப்பு மட்டும் உதவப் போவதில்லை என்பதையும், இருவருக்கும் பொதுவான விடயங்கள் உள்ளனவா என்பதையும் உணர்வதற்கு இந்த கலந்துரையாடல் உதவியாக இருக்கும். உண்மையான நிலையான அர்ப்பணத்தை வழங்க முடியும் என்ற காரணம் இல்லாமல் இளம் தம்பதியர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுப்பதை ஊக்கப்படுத்த முடியாது.
தேடல் திருப்பாடல் 15 இறைவனோடு குடியிருப்போர் பகுதி 1.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைப்பற்று இல்லாதவரை, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இறைவனே இல்லை என்ற மமதையில் வாழ்பவரை மையப்படுத்தி நாம் சிந்தித்த 14 திருப்பாடலை தொடர்ந்து 15 திருப்பாடல் இறைவனுடன் வாழ்பவர் எத்தகையவர் என்பதை கூறுகின்றது. கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை என்று இந்த திருப்பாடல் தலைப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் கடவுளோடு தங்கியிருக்க அல்லது கடவுளோடு வாழ்வதற்கு தகுதியுள்ளோர் கொண்டிருக்கும் பண்புகள் இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட நிகழ்வை ஒட்டி இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய விரிவுரையாளர்களின் கருத்து. உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட நிகழ்வு சாமுவேல் 2:6 பிரிவில் இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது.
தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார்.
அன்பு இதயங்களே, பேழை நிறுவப்பட்ட பின் கூடாரத்திற்கு முன் நின்று பலிகளை செலுத்திய தாவீது அந்த கூடாரத்திற்குள் செல்வதற்கு இயலாமல் வெளியிலேயே நிற்க வேண்டியதாயிற்று. கூடாரத்திற்குள் செல்லும் உரிமை லேவியர் இனத்தைச் சேர்ந்த குருக்களுக்கே இருந்தது. தான் கூடாரத்திற்குள் செல்ல இயலாத ஏக்கத்தை தாவீது 15 திருப்பாடலின் முதல் வரிகளில் ஏக்கம் நிறைந்த இரு கேள்விகளாக எழுப்பியுள்ளார்.
ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார், உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்
என்ற முதல் இறைவாக்கியத்தில் இறைவனோடு தங்கவும் குடியிருக்கவும் தாவீது கொண்டிருந்த ஏக்கத்தை இந்த கேள்விகள் வழியே நாம் புரிந்து கொள்ளலாம்.
அன்பு இதயங்களே, இறைவனுடன் தங்குதல், குடியிருத்தல் ஆகிய எண்ணங்களை சிந்திப்பதற்கு முன் இவ்விரு கேள்விகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆண்டவரின் கூடாரம் மற்றும் திருமலை என்ற இரு இடங்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் முக்கியமான இவ்விரு இடங்களை குறித்து புரிந்து கொள்வது நல்லது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டு செங்கடலை பிளந்து மக்களை வழிநடத்திய இறைவன் அவர்களை சந்திக்க தெரிவு செய்த முதல் இடம் சீனாய் மலை. அதிலும் குறிப்பாக அம்மக்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்காமல் அவர்களின் பிரதிநிதியான மோசேயை மட்டும் இறைவன் நேருக்கு நேர் சந்தித்ததை நாம் விடுதலை பயண நூல் 19 பிரிவில் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
ஆண்டவர் சீனாய் மலைமேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார்.
இச்சந்திப்பில் இஸ்ரேல் மக்கள் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளை இறைவன் மோசே வழியே வழங்கினார் என்பதை அறிவோம். அன்பு இதயங்களே, சீனாய் மலையில் இறைவனை சந்தித்த மோசே தொடர்ந்து தன் மக்களோடு மேற்கொண்ட பாலைநில பயணத்தில் இறைவனை சந்திக்க கூடாரம் அமைத்தார் என்பதை விடுதலை பயண நூலின் 33 பிரிவு இவ்வாறு சித்தரிக்கின்றது.
மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழை வாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார்.
அன்பு நெஞ்சங்களே, சீனாய் திருமலையின் மீதும் சந்திப்பு கூடாரத்திலும் கடவுள் மோசேயை முகமுகமாய் சந்தித்தார் என்பதை அறிந்திருந்த தாவீது தன்னால் இறைவனை நேரில் சந்திக்க இயலவில்லை என்ற ஏக்கத்தை 15 திருப்பாடலின் அறிமுக வரிகளில் கேள்விகளாக வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இவ்விரு கேள்விகளில் தாவீது பயன்படுத்தியுள்ள தங்குதல், குடியிருத்தல் என்ற இரு சொற்கள் நம் சிந்தனைகளை தூண்டுகின்றன. உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் என்ற முதல் கேள்வியில் கடவுளின் கூடாரத்தில் அவரது விருந்தாளியாக குறுகிய காலம் தங்குவதை பற்றி பேசும் தாவீது, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் என்ற கேள்வியில் கடவுளோடு குடியிருக்கும் பெரும் பேற்றினை குறித்து பேசுகின்றார்.
அன்பு இதயங்களே, கடவுளின் திருமலையில் குடியிருப்பதை குறித்து தாவீது பேசுவது ஆண்டவரே என் ஆயர் என்ற 23 திருப்பாடலின் இறுதியில் தாவீது கூறியுள்ள புகழ்பெற்ற சொற்களை நினைவுறுத்துகின்றது. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்பன 23 திருப்பாடலின் இறுதிச் சொற்கள். இந்த இறுதி வரியில் முதலில் ஆண்டவரின் இல்லம் என்ற சொற்களை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். அன்பு இதயங்களே, நாம் குடும்பமாக வாழும் இடத்தை குறிக்க ஆங்கிலத்தில் இரு சொற்களை பயன்படுத்துகின்றோம், ஹவுஸ் மற்றும் ஹோம். தமிழில் இதனை வீடு அல்லது இல்லம் என்று சொல்லலாம். கல், மண், சிமெண்ட், கம்பிகள் என்று பல பொருட்களைக் கொண்டு கட்டப்படும் கட்டடத்தை ஹவுஸ் அதாவது வீடு என்று சொல்கிறோம். ஓர் இல்லம் உருவாக பொருட்கள் தேவையில்லை, மனங்கள் தேவை. மனங்கள் ஒன்றி உருவாகும் ஒரு அமைப்பையே நாம் ஹோம் அதாவது இல்லம் என்று சொல்கின்றோம்.
அன்பு இதயங்களே, இல்லம் என்ற வார்த்தையை கேட்டதும் நம் மனதில் தோன்றும் ஓர் எண்ணம் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை 4 சுவர்களோ தலைக்கு மேல் உள்ள கூரையோ தருவதில்லை. நம்மை சூழ்ந்திருக்கும் இதயங்கள் தரும் பாதுகாப்பே நாம் இல்லத்தில் இருக்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்தும். ஆண்டவரின் இல்லத்தை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் வேறொரு திருப்பாடலில் கூறியுள்ள அழகிய வரிகளும் நமக்கு பழக்கமான வரிகள்தான்.
திருப்பாடல் 27. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும்.
அன்பு இதயங்களே, ஆசிரியர் குறிப்பிடும் ஆண்டவரின் இல்லம் வெறும் கட்டடம் அல்ல, கடவுளின் அருகாமை. அதனால் கிடைக்கும் கடவுளின் முக தரிசனம், கடவுளின் வழிநடத்தும் பரிவு ஆகியவை இருப்பதாலேயே அந்த இல்லத்தில் தான் நெடுநாள் வாழ விரும்புவதாக கூறுகிறார் தாவீது. கடவுள் இல்லாத வெறும் கட்டடம் பெரிய அரண்மனையாயிருந்தாலும் அதில் தங்க விரும்பவில்லை என்பதையும் வேறொரு திருப்பாடல் கூறியுள்ளது.
திருப்பாடல் 84. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது.
இதையொத்த எண்ணங்களை இயேசுவும் தன் சீடர்களுக்கு கூறியுள்ளார்.
யோவான் நற்செய்தி பிரிவு 14. இயேசு தன் சீடர்களிடம் கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை வாழும் இல்லத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள்.
அன்பு இதயங்களே, தன் தந்தையின் மாளிகையில் பல உறைவிடங்கள் உண்டு என்று ஆரம்பிக்கும் இயேசு இறுதியில் அங்கு தன் சீடர்களுடன் தான் இருப்பேன் என்ற உறுதியையும் தருகின்றார். அந்த உறுதியாலேயே அம்மாளிகை இல்லமாக மாறுகின்றது.
எனது அருமை அன்புள்ளங்களே, நாணயத்தின் இரு பக்கங்கள் போல எந்த ஓர் உண்மைக்கும் மறுபக்கமும் இருக்குமல்லவா? அன்பிற்கும் பாதுகாப்பிற்கும் இலக்கணமாக அமைவது இல்லங்கள் என்று சொல்லும்போது எல்லா இல்லங்களும் எல்லா நேரங்களிலும் அன்பையும் பாதுகாப்பையும் அழிக்கின்றனவா என்ற கேள்வியும் எழுகின்றது. இல்லத்தில் வாழ்பவர்களிடையே இரகசியங்கள் ஒளிவு மறைவுகள் அதிகமாகும் போது சந்தேகங்கள் என்ற கார் மேகங்கள் திரளும், புயல்கள் உருவாகும். புயல்கள் உருவானபின் அன்பையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டிய இல்லங்கள் சந்தேக சிறைகளாக மாறிவிடும்.
அன்பு இதயங்களே, கடவுளின் இல்லம் என்று சொல்லும்போது அங்கும் ஒரு மறுபக்கம் உண்டு. அந்த இல்லத்தில் வாழும் பக்குவம் நமக்கு இல்லை என்றால் அந்த வீட்டில் வாழ்வது எளிதல்ல. இறைவனோடு வாழ்வது என்பது அவரது அருகாமை, அவரது தொடர்ந்த கண்காணிப்பு ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. இந்த எண்ணம் நம்மை அமைதியில் நிறைக்கலாம் அல்லது சங்கடத்திலும் ஆழ்த்தலாம். கடவுளின் தொடர்ந்த கண்காணிப்பில் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாலும் அந்த கண்காணிப்பில் வாழும் பக்குவத்தை நாம் பெற வேண்டும்.
அன்பு இதயங்களே, ஆண்டவரின் இல்லத்தில் வாழவோ, இறைவனின் கூடாரத்தில் தங்கவோ, இறைவனின் திருமலையில் குடியிருக்கவோ தேவையான பக்குவம் என்ன என்பதை தாவீது 15 திருப்பாடலில் விளக்கி கூறியுள்ளார். இந்த உண்மைகளை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
இம்மாதம் 4 ஞாயிறு மாலையில் ரோம் நகரின் ஜெமல்லி மருத்துவமனையில் பெருங்குடல் பிரச்சினை தொடர்பான நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேலும் சில நாட்களுக்கு அம்மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து அறுவை சிகிச்சைக்கு பின்னுள்ள மருத்துவ பராமரிப்புகளை பெறுவார் என்று திருப்பிட தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் மத்தேயோ புரூனி அவர்கள் அறிவித்தார். ஜூலை 11 ஞாயிறன்று அம்மருத்துவமனையின் 10th மாடியிலிருந்து மூவேளை ஜப உரையை ஆற்றுவதற்கு முன்னர் திருத்தந்தை தான் தங்கியிருக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார் என்றும் புரூனி அவர்கள் கூறினார். மேலும் ஜூலை 11 ஞாயிறன்று கோப்பா அமெரிக்க கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா நாடும் யூரோ 2020 கால்பந்து இறுதி ஆட்டத்தில் இத்தாலி நாடும் வெற்றி பெற்றது குறித்த தன் மகிழ்வையும் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார் என மத்தேயு புரூனி அவர்கள் கூறினார். அச்சமயத்தில் விளையாட்டின் அர்த்தம் மற்றும் அதன் மதிப்பீடுகள் பற்றி பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, விளையாட்டில் எந்தவித முடிவையும் ஏன் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளும் திறனை பெறும்போது வாழ்வின் இன்னல்கள் மத்தியில் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து அவற்றை எதிர்கொள்ள சக்தி கிடைக்கின்றது என்று கூறியதாக புரூனி அவர்கள் மேலும் கூறினார்.
கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழந்த ஆன்மாக்கள் நிறை அமைதி அடையவும், அவர்களது இழப்பால் வருந்தும் குடும்பங்கள் மற்றும் குழுமங்களுடன் தோழமையை வெளிப்படுத்தவும், உலகின் நலவாழ்வுக்காகவும் தேசிய அளவில் இறைவேண்டல் நாள் ஒன்றை CCBA எனப்படும் இந்திய லத்தீன் வழிபாட்டு முறை ஆயர் பேரவை அறிவித்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இந்திய நேரம் இரவு 8:30 முதல் 9:30 வரை தேசிய அளவில் ஒரு மணி நேரம் இறைவேண்டல் நடைபெறும் என்று கூறியுள்ள CCBA ஆயர் பேரவை, அந்நேரத்தில் வேறு எந்த ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று அனைத்து மறைமாவட்டங்கள், துறவு சபைகள், பக்த சபைகள் மற்றும் கத்தோலிக்க இயக்கங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. புனித தோமையார், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித அன்னை தெரேசா ஆகியோரின் கல்லறைகளிலும், மும்பை, மீரட், பெங்களூரு, வேளாங்கண்ணி ஆகிய நகரங்களில் உள்ள அன்னை மரியா பசிலிக்காக்களிலும் ஒரு மணி நேர இறைவேண்டல் நடைபெறும். திருநற்கண்ணை ஆசீரோடு நிறைவடையும் இந்த இறைவேண்டல் மாதா, ஷலோம், குட்னஸ், பிரார்த்தனா பவன், தியாவானி போன்ற கத்தோலிக்க தொலைக்காட்சிகள், முக்கிய கத்தோலிக்க யூடியூப் வலைக்காட்சிகள் ஆகியவை வழியே நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும்.
விவிலிய தந்தை ஆபிரகாம் இறைவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பூமிக்கு பயணத்தை தொடங்கிய ஊர் என்ற நகரில் புதிய ஆலயம் ஒன்று எழுப்பப்படுவதற்கு திட்டம் ஒன்று பாக்தாத் கல்தைய கத்தோலிக்க வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் லூயிஸ் ரஃபேல் சாக்கோ அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஈராக் நாட்டின் திகார் பகுதியில் அமைந்துள்ள ஊர் நகரில் ஆலயம் ஒன்றை கட்டுவதற்கான திட்டம் ஒன்றை கல்தைய கத்தோலிக்கரான பொறியியலாளர் பூத்ரோஸ் கத்தேல்மா அவர்கள் கர்தினால் சாக்கோ அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளார். பொறியியலாளர் கத்தேல்மா அவர்கள் இந்த திட்டத்தை தனது நன்கொடையாக வழங்கியுள்ள வேளை, ஈராக் பிரதமர் முஸ்தாஃபா அல் கதீமா அவர்களும் இதற்கு அனுமதி அளித்துள்ளார் எனவும், கர்தினால் சாக்கோ அவர்களும் இதற்கு உதவ திட்டமிட்டுள்ளார் எனவும் ஃபிதேஸ் செய்தி கூறுகின்றது. தந்தை ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் நகரில் ஆலயம் ஒன்று கட்டப்படுவதன் வழியாக ஈராக் மற்றும் உலகெங்கிலும் இருந்து திருப்பயணிகள் செல்வதற்கு வழி அமைக்கும் என்றும் ஃபிதேஸ் செய்தி கூறுகின்றது.
அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் சமய சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க ஐக்கிய நாட்டின் வாஷிங்டன் நகரில் July 13 இச்செவ்வாயன்று சமய சுதந்திரம் குறித்த முதல் உலக உச்சி மாநாடு துவங்கியுள்ளது. அடிப்படை மனித உரிமைகள் உலகெங்கும் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த உலக மாநாடு நடைபெறுவதற்கு தங்கள் மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க ஐக்கிய நாட்டு கத்தோலிக்க ஆயர்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர் பேரவை உட்பட சமய சுதந்திரத்திற்கு ஆதரவாக செயல்படும் உலகின் பல்வேறு மதங்களின் 40 மேற்பட்ட நிறுவனங்களால் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. July 15 வியாழன் வரை இந்த மாநாடு நடைபெறும்.
நாட்டின் தேசிய ஒன்றிப்பை மனதில் கொண்டு சாட் நாட்டின் அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வர வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ள அந்நாட்டு ஆயர்கள் ஒன்றிப்பு, நீதி மற்றும் அமைதிக்கான திரு அவையின் அர்ப்பணப் பணிகளுக்கு மீண்டும் உறுதியளித்துள்ளனர். அரசுத் தலைவரின் மரணத்திற்கு பின் இடைக்கால அரசை நிர்வகித்து வருவோர் கடந்த கால தோல்விகளில் இருந்து தங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்துள்ளனர் சாட் நாட்டு ஆயர்கள்.
கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்க ஆயர்களின் CRS உதவி அமைப்பின் துணையோடு ஆற்றி வருகிறது நேபாள காரிதாஸ் நிறுவனம். நேபாளத்தின் 14 மாவட்டங்களில் உள்ள 20 மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவ கருவிகளையும் உயிர்காக்கும் மருந்துகளையும் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழங்க உள்ளதாக அந்நாட்டின் கத்தோலிக்க காரிதாஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது.
அன்பு இதயங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.